ஓம் சாந்தி. எல்லாரும் குஷிபுஷியா இருக்கிறீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? வானிலாட்டா போறதுக்கு சாரி, நைட்டு ஒரு முக்கியமான சேவை இருந்தது, அதனால லேட்டா போடுறோம். சரி, இன்னைக்கு தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நீங்க ஆன்மீக சமூக சேவகர்கள், உண்மையான சமூக சேவகர்கள் நீங்க தான். ஏன்னா பாரதத்தையே சொர்க்கமாக்குறீங்க, ஆக்சுவலா ஒட்டுமொத்த உலகத்தையும் சொர்க்கமாக்குறீங்க. மற்றவங்க பண்றது துக்கமான உலகத்தை இன்னும் துக்கமாக்குற விஷயத்தான் பண்றாங்க. நல்லது பண்றதா நினைத்து துக்கம்தான் பண்றாங்க, துக்கம்தான் கொடுக்கறாங்க. இல்ல குரல் கொடுக்கறோம், குரல் கொடுக்கறோம்ட்டு ஒரு இடத்துல நடந்த பிரச்சனைய ஊரெல்லாம் சொல்லி ஊரெல்லாம் அந்த துக்கத்தின் எதிர்வலைகளை பரப்புறாங்க. ஆனா நாம தான் உண்மையிலே இந்த துக்கம் நிறைந்த உலகத்தை சுகம் நிறைந்த சொர்க்கமா மாத்திர சேவை செய்யறோம், செய்யணும். நம்மள விட்டா இந்த சேவை செய்ய யாருமே கிடையாது. சோ உண்மையான ஆன்மீக சமூக சேவகர்கள் நீங்க தான். கேள்வி, சங்கம யுகத்துல பிராமண குழந்தைகளாக நீங்க எந்த விஷயத்துல மிகவும் கை சேர்ந்தவர்களா ஆகிடுறீங்க? பதில், எல்லா மனித ஆத்மாக்களுடைய மனோ ஆசைகளை நிறைவேற்றும், அதுல கை சேர்ந்தவராயிரும். என்ன மன ஆசை? ஆத்மாக்களின் மன ஆசை என்ன? பல ஜென்மத்து ஆசை என்ன? முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும், இதுதான் அவங்களுடைய ஆசை. வைகுண்டத்துக்கு போயிடணும் அல்லது ஜோதியோட ஜோதியா கலந்துடணும், இந்த ரெண்டு ஆசையையும் நிறைவேற்றுறது தான் நம்மளுடைய கடமை. அதனால எல்லோருக்கும் அமைதிக்கான வழிய சொல், குழப்பத்துக்கான வழியை எல்லாருமே சொல்றாங்க, அது யார் வேணாலும் சொல்லலாம், ஆனா அமைதிக்கான வழிய நீ மட்டும்தான் குழந்தை சொல்ல முடியும்னு தேர்ந்தெடுத்திருக்கிற, அது மைண்ட்ல இருக்கணும். காட்டுல கிடைக்காது அமைதி, இமயமலையிலும் கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. ஆத்மாவுடைய உண்மையான தர்மம் அமைதி. ஆத்மான்னு நீ நிலைச்சிட்டனால அந்த அமைதி வந்துடும். சரீரத்திலிருந்து விடுபட்டு ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா நிரந்தரமாக சுகம் சாந்தியின் ஆஸ்தி 21 பிறவிக்கு கிடைச்சிடும் அப்படின்ற வழியை சொல்லுங்க. இந்த அமைதிக்காக தான் எல்லாமே இல்ல, மனிதர்கள் எல்லாமே பண்றது எதுக்கு? அந்த மனசு அமைதி அடைய மாட்டேங்குது. இத பாக்கணும், இத சாப்பிடணும், இத பண்ணணும், இங்க போகணும், இது எல்லாமே இருக்கு. அவங்க போனாதான் எனக்கு அமைதி, இந்த டிரெஸ் போட்டாதான் அமைதி, இவங்களை அடைஞ்சாதான் அமைதி, இந்த பொருளை அடைஞ்சாதான் அமைதி. நீயே அமைதி சுரூபமானவன், அத மறந்துட்ட. அமைதி கடலாகிய என்னோடு உன் புத்தியை ஈடுபடுத்து, அந்த அமைதியை நிரந்தரமா அனுபவம் பண்ணுவ. ஆனா அதுக்கு எதிரியா இருக்கிறது தேக உணர்வு, அதுல இருந்து விடுபட்டு ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைவு செய் அப்படின்னு பாபா சொல்றார். இதே வழியை நாமளும் எல்லோருக்கும் கொடுக்கறோம். இதன் மூலமா தான் எல்லோருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கும். பாடல், முகத்தை பார் ஆத்மா, ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை தன்னோட செல்ல குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். எந்த குழந்தைங்க பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ பாபாவுடைய சரணத்துல, அதாவது அடைக்கலம் அடைக்கலத்துல வந்திருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறார். பாபாவே எனக்கு எல்லாம் அப்படின்னு வந்த குழந்தைங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். குழந்தைங்க சொல்றாங்க, பிரபு உங்க சரணத்துல வந்திருக்கிறோம். பக்தியிலும் சொல்றாங்க, பிரபு உங்க சரணத்தை உன்னை சரணடைந்தேன் அப்படின்லாம் பாடுறாங்க. ஆனா எப்ப சரணடைய முடியும்? அவர் வந்தாதான் சரணடைய முடியும். எப்ப புரிய வைக்கிறாரோ அப்பதான் சரணடைய முடியும், அப்பதான் அவர் சரணத்துல வர முடியும் இல்லையா. இதுதான் கடவுள், தெரியாமலே உன்னை சரணடைந்தேன் உன்னை சரணடைந்தேன்னு கிருஷ்ணருடைய பாடத்தை பார்த்து லிங்கத்தை பார்த்து பாடுனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய வழி என்ன? சரணடைகிறதுன்றதே அவருடைய வழிப்படி நடக்கிறது தான். அவர் புரிய வைக்கும் போதுதான் முடியும். பக்தர்கள் பகவானின் சரணத்துல வர்றாங்க, ஏன்னா இங்க எல்லோருமே துக்கம் உடையவர்களா இருக்கிறாங்க. பாரதம் துக்கதாமமா இருக்குது, துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துக்கம் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பக்தர்கள் கடைசியா ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு கட்சியில எங்க வராங்க, இறைவனை தேடி வராங்க. இங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இது உங்க அன்னப்பறவைகளின் கூட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கமே கொடுக்காத தூய்மையான அன்னப்பறவைகளா பாபா சேர்த்து வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த குழந்தைகளை அப்படி ஆக்கி இருக்கிறார் பாருங்க, அந்த குழந்தைங்களுடைய கூட்டம். சோ வெளியில போனாலே என்ன, அது துக்கம்தான். இங்க மட்டும்தான் துக்கம் கிடையாது. பாபா சார், இங்க தூய்மையான குழந்தைங்களை தவிர வேற யாருமே வர முடியாது. பாபா சில வானில சொல்லிருக்கிறார் இல்லையா, ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா செம ஸ்ட்ரிக்ட் ஆயிடும், சென்டருக்குள்ள உண்மையிலே தூய்மையா இருக்கிறவங்கள மட்டும்தான் வர முடியும், மத்தவங்களும் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ அந்த பார்ட் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா ஜென்ரலாவே தூய்மையான குழந்தைங்க, தூய்மையா இருக்கிற சத்தியம் பண்ற குழந்தைதான் உள்ள வர முடியும். அது எப்பவுமே இருக்கிற ரூல்ஸ் தான். பட் இருந்தாலும் அதுலயும் பக்காவா இருக்கிற குழந்தைகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க போக போக அப்படின்னு பாபா சொல்லிருக்கிறார். குழந்தைகளே, சுகம் நிறைஞ்ச இடம்னா அது தூய்மையான பாரதம் தான். வேற எந்த கண்டமும் அந்த மாதிரி தூய்மையா ஆனது கிடையாது. அதனால அது அந்த அளவுக்கு சுகம் நிறைந்த இடமாக ஆகிறதும் கிடையாது. அதனால அது பேர் சுகதாமமும் கிடையாது. பாரதம் தான் சுகதாமமாகவும், அதே பாரதம் தான் இப்ப கழிவு இறுதியில துக்கதாமமாகவும் ஆகுது. ஏன் சத்தியுகத்துல சுகதாமமா இருக்கிற அதே பாரதம் தான் கழிவுகத்துல என்ன ஆயிடுது, துக்கம் நிரம்பிய இடம் ஆயிடுச்சு. அவ்வளவு துக்கம். பாரதவாசிகள் மிகவும் துக்கம் அடைஞ்சவர்களா இருக்கிறாங்க, தூய்மையற்றவராய் இருக்கிறாங்க, அதனால துக்கம் உடையவர்களா இருக்கிறாங்க. அவ்வளவு தூய்மையற்றவர்களா இதே பாரதவாசிகள் தான் இப்ப இருக்கிறாங்க. அதனாலதான் மிகவும் துக்கம் அடைஞ்சவர்களா இருக்கிறாங்க. பயங்கர தூய்மையா இருந்ததும் பாரதவாசிகள் தான், பயங்கரமா தூய்மை இழந்து கிடக்கிறதும் பாரதவாசிகள் தான். ஆனா இந்த விஷயத்த யாருமே புரிய வைக்க மாட்டாங்க பாவம் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாரதம் துக்கமா இருக்கிறது காரணம் என்ன, வெள்ளக்காரன் அவங்களை தோர்த்து. அப்புறம் இந்த ஆச்சு, அதை தோர்த்து இன்னொரு ஆச்சு, இன்னொரு ஆச்சு, இப்படியே போயிட்டு இருக்குதே தவிர இதுக்கு உண்மையான காரணம் நீ தூய்மை இழந்து கிடக்கிறதுதான்றத யாரும் புரிய வைக்கிறதுல புரிய வைக்க விரும்பவும் இல்லை. தெரியல யாருக்கும் இல்லையா. பாபா தான் இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார். சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, சன்னியாசிகள்னாலதான் பாரதம் நின்றுச்சுன்றார் துவாபர யுகத்துல. இப்ப பாரதம் இவ்வளவு மாசம் இருக்கிறாங்கன்னா சன்னியாசிகளும் இறங்கிட்டாங்க. சன்னியாசிகள் தூய்மையா இருந்தாலும் வீடு வாசல விட்டுறாங்க, வீடு வாசல விட்டுட்டு போய் தூய்மையா இருக்கிறாங்க. ஆனா அவங்க கூட நீ தூய்மையா இருந்தா பாரதம் நல்லா இருக்கும்னு சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் அது தெரியாது, தூய்மையா இருக்கிறாங்க அவ்வளவுதான், லட்சியமே இல்லாம தூய்மையா இருக்கிறாங்க. வீடு வாசல விட்டுட்டு போயிடுறாங்க. வீடு வாசல விட்டுட்டு போய் தூய்மையா இருக்கிற அவங்களே பதித்த பாவன சீதாராமன் பாடுறாங்க. அப்ப தூய்மையாக்குபவர் யாரு? சீதாராம். ஆத்மான்ற சீதைகளுடைய ராமராக சிவன் தான் பாடுறாங்க. அவங்க அவங்க கொடுக்கற வழி எப்படி தூய்மையாக்கும்? சாது சன்னியாசிகளையும் தூய்மையாக்குறது யாரு? இறைவன் தான். இப்பதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குற பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. யாரு ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவா இருக்கிறாரோ அவருதான் முழு உலகத்தையும் தூய்மையாக்குறார். மனிதர்கள் மனிதர்களை தூய்மையாக்க முடியாது, ஏன்னா இங்க இருக்கிறது தூய்மையற்ற உலகம். ஒருத்தர் கூட தூய்மையே இல்ல, தூய்மையா இல்லாத ஒருத்தன் தூய்மையா இருக்கிறதுக்கு எப்படி இன்னொருத்தனுக்கு வழி சொல்ல முடியும்? அது ஒரு பரமபிதாவுடைய வேலை. முழு உலகத்தையும் அவர் தான் தூய்மையாக்குறாரு. எந்த மதத்தினரு யாருமே தூய்மையா கிடையாது. கடவுளே வந்து எல்லா மதத்தினரையும் தூய்மையாக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறார். ரெண்டு விதமா தூய்மையாக்குறாரு, ஒண்ணு ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்குறாரு, அப்புறம் உத கொடுத்து தூய்மையாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஞானத்தை கொடுக்கிறாரு. கேட்காதவங்களுக்கு கடைசியில தண்டனை கொடுத்து தூய்மையாக்குறாரு. ஏ பரமபிதா பரமாத்மானும் கூப்பிடுறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் எங்கும் நிறைந்தவனே சர்வவியாபி அப்படின்னு இறைவனை சொல்லிடுறாங்க. அது இல்லாம நானே கடவுள், சிவோகம், நானே சிவன் சொல்லிடுறாங்க. தத்துவம் தத்துவம் நானே, அது நானே கடவுள் அப்படி சொல்லிடுறாங்க. அப்ப நானே கடவுள்னா யார போய் கூப்பிடுறீங்க கோயில்ல? பாவம் அப்பாவை மறந்துட்டான். அப்பா அப்பான்னு அழுறாங்க, யாரா அப்பனா? நான் தான் அப்பான்ற மாதிரி உன்னையே இல்லன்னு அழுதுட்டு இருந்தியா பாபா சொல்ற? எல்லாம் மறந்துட்டாங்க. எப்படி தண்ணி அடிச்சிட்டான்னா ஒட்ட அண்டி கூட என்னமோ பெரிய பணக்காரனா இருக்கிற மாதிரி ஒரு போதையில இருப்பானோ. பிச்சைக்காரவன் கூட, நஷ்டம் அடைஞ்சவன் கூட ஒரு பெரிய பணக்கார மாதிரி, ராஜா மாதிரி ஒரு போதையில இருப்பானா? சாராய போதை ஏறிடுச்சுன்னா. அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு இந்த விகாரம் தான் அவனை இந்த நிலைமைக்கு ஆக்கிச்சு, தூய்மையற்றவரா துக்கமானவரா ஆக்கிச்சுன்னு யாருக்குமே தெரியல. சாராயம் மாதிரி இந்த விகாரம் வேலை போகுது. அவன் கிராமங்களை அடைஞ்சு இருக்கிறான்னு எல்லாம் சட்டை தான் இருக்கு. ஏத்து கேட்கக்கூடாதா? ஏத்து கேட்கலன்னா அப்புறம் எப்படி நீதி கிடைக்கும்? இப்படி போயிடுறான். தெரியல பாவம், இந்த விகாரம் தூய்மையற்றவர்களா ஆக்குதுன்றது அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் சன்னியாசிகள் கூட தூய்மை ஆகுறதுக்காக வீடு வாசல விட்டுட்டு போறாங்க. ஆனா அது துறவர மார்க்கம், முக்தி தேடி போற மார்க்கம். ஆனா முக்தி அடைய மாட்டாங்க, துறவர மார்க்கம். அப்ப ஏன் குடும்பத்துல குடும்பம் தூய்மையற்றதா ஆயிடுச்சு, துக்கம் கொடுக்கறதா ஆயிடுச்சு, இந்த துக்கம் தாங்காம போயிடுறாங்க வீடு வாசல விட்டுட்டு? அது விட்டுட்டு போற சன்னியாசமா இருக்கும், துறவரமா இருக்கும். ஆனா இங்க சாது சன்னியாசி நமக்கு ஞானத்தை கொடுக்கல, இறைவனே வர்றார், பாபாவே வர்றார். அரை கல்பமா துக்கத்துல மூழ்கி இருந்தவங்க இப்ப பாபாட்ட வந்து சரணடைஞ்சிருக்கிறோம். அப்படின்னா அரை கல்பமா துக்கத்தை அனுபவிச்சவங்கதான் அரை கல்பமா பக்தி பண்ணிருக்கோம். இப்ப அவர்கிட்ட வந்து சரணடைறோம். சோ அப்பெல்லாம் பாவம் பண்ணா அதுக்கு பிராயச்சித்தம், இப்பவும் இருக்குது இல்லையா பாவம் பண்ணா பிராயச்சித்தம் பண்றது? கிறிஸ்தவ மதத்துல இன்னும் இருக்குது, இந்து மதத்துலயும் இருந்தது. அத அதுதான் இதா, நான் இது வேண்டிக்கிறேன் பரிகாரம் பரிகாரம். எதுக்கான பரிகாரம்? எப்பவோ நீங்க செய்த பாவத்துக்கான பரிகாரம். அது இல்லாம இது இந்த பரிகாரம் பண்ணா இது சரியாயிடும். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா அந்த ஜோசிக்காரங்க அவங்க எல்லாம் சொல்லும் போது, நீ முந்தைய ஜென்மத்துல இது பண்ணிருக்கிறப்பா, அல்லது இந்த ஜென்மத்துல ஏதோ இது பண்ணி இருக்கிற, சோ அதுக்கு பரிகாரம் நீ இத பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பரிகாரமா தான் இறைவனை நினைத்தோம். துவாபரக ஆரம்பத்துல கோயில் கட்டி நினைக்க ஆரம்பிச்சோம். அப்ப ஆரம்பத்துல இருந்தே நம்ம துக்கத்துல மூழ்கினதுனாலதான் ஆரம்பத்துல இருந்து நாம இறைவனை நினைத்தோம். அப்ப அதிக பக்தி செஞ்சிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அதிக துக்கத்தை அனுபவிச்சிருக்கிறோம். அவங்க தான் வந்து பாபா கிட்ட இப்ப சரண் அடையும். துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எது? மாயை, ஐந்து விகாரங்கள். மகாவியாதியா இருக்குது எல்லார்கிட்டயும். மனிதர்களை ராவணன் வந்து அசுரர்களா மாத்திட்டான் இல்ல, மனிதர்கள் என்றதோட தேவதைய மாத்திட்டான். தேவதையா இருந்தவங்க தானே நாம. எப்ப முற்றிலும் இந்த பாரதம் துக்கதாமமா ஆயிடுதோ அப்ப மறுபடியும் பாபா வந்து சுகதாமத்தை ஸ்தாபனை செய்யறாரு. முற்றிலும் துக்கதாமமா இந்த பாரதம் மாறும்பொழுதுதான் பாபா வர்ற. சோ பாரதம் தான் இல்லையா, இப்ப மற்ற நாடு துக்கதாமமா ஆனா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பாரதம் தான் டைம் இல்லையா, பாரதம் தான் சீக்கிரமா ரொம்ப மோசமாயிடுது. அப்பதான் பாபா வர. எல்லாருக்கும் துக்கத்தை கொடுத்தது என்னது? இந்த ஐந்து விகாரங்கள்ன்ற வியாதி அல்லது கிருமி. உள்ள பூந்து என்ன ஆயிடுச்சு? அசுரர்கள் ஆயிடுச்சு. நாய் கடிச்சா நாய் மாதிரி கொலைப்பாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த மாயின்ற வியாதி போய் மனுஷன் என்ன ஆயிடுச்சு? நாய் மாதிரி, அதாவது அசுரனா மாத்திடுச்சு. அந்த டைம் எல்லாரும் அந்த மாதிரி இல்லையா, நாய் பாத்தீங்கன்னா மனிதர்கள் விகாரத்துல மூழ்கின அத்தனை குணமும் இருக்கும் நாய்கிட்ட. அதே மாதிரி பற்றும் பாத்தீங்கன்னா நாய்கிட்ட அதிகமா இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஆகும்போதுதான் இறைவன் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி என்ன நாயனின் தேவதை அப்படின்னு நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து சுகதாமமா மாத்துறாரு. சொர்க்கமா இந்த பூமியை மாத்துறாரு. அப்படி மாத்திர சேவைக்கு இறைவனுக்கு உதவியாளர்களா இருக்கிற ஆன்மீக சமூக சேவகர்கள் நீங்க. உங்க மூலமா தான் பாபா சேவை செய்யற அல்லது சேவை செய்ய வைக்கிறார். குழந்தைகளே, இந்த பாரதத்தை சொர்க்கமா மாத்துங்க, உங்க பாரதத்தை சொர்க்கமா மாத்துங்க இல்லையா. நீங்க ஆண்ட பாரதம் சொர்க்கமா மாத்துங்க. எல்லாமே யோகத்துலதான் ஆதாரப்பட்டிருக்கு. சோ இந்த சேவையுமே ஞானம் புரியறதும் சரி எல்லாமே எதுல ஆதாரப்பட்டிருக்குது? யோகம், தூய்மை, இது ரெண்டுலதான் ஆதாரப்பட்டிருக்கு. யோகம் இல்லைனாலும் புரியாது, தூய்மை இல்லைனாலும் புரியாது. யாராவது யோகத்துல ஏழு நாள் நல்ல விதத்துல பாபா சொல்ற மாதிரி முழு உலகத்திலிருந்து விடுபட்டு பாபா நினைவில இருந்தாங்கன்னா அதிசயம் ஏற்பட்டுடும். ஆனா இந்த மாதிரி ஏழு நாள் பாபா நினைவில் இருக்கிறது கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. ஏழு நாள் யோகத்துல அதிசயமே ஏற்பட்டுடும். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் தரும். ஏழு நாள் ஃபுல் நினைவு இருந்தா கண்டிப்பா கர்மாதித்த நிலையே அடைஞ்சிடும் இல்லையா. ஆனா யாரோ ஒருத்தர் தான் அப்படி இருக்கிறாங்க, நிலைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஞாபகம் வந்துருது, வீடு ஞாபகம் வருது, மனசு ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா. ஆனால்தான் இந்த ஏழு நாள் புகழ் வாய்ந்ததா இருக்குது. கீதை பாகவதம் கிரந்தத்தின் பாடம் கூட ஏழு நாள் வைக்கிறாங்க. ஒன் வீக் கோர்ஸ் கீதா பகவத்கீதா ஒன் வீக் கோர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறாங்க. அது உண்மையில எங்க இருந்த பழக்கம்? இந்த சங்கம் இடத்துல பாபா வைக்கிற அந்த ஏழு நாள் பட்டியோடைய பழக்கம். அப்பதான் இந்த ஞானம் புரியும். ஆரம்பத்துல சர்வசாதாரணமா நிறைய பேர் பாபா குழந்தை ஆனது காரணம் என்ன? ஏழு நாள் அங்கேயே மதுபன்லயே போய் பாபா கூடவே இருப்பாங்க. ஏழு நாள் பட்டியில இருக்க வேண்டி இருக்கும், யாருடைய நினைவும் வரக்கூடாது. ஒரு பாபாவோடு யோகம் நிலைச்சிருக்கணும். சோ இது வந்து விஐபி மீட்டன்ட் அழைச்சிட்டு போறாங்க இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா ஏழு நாள் இருப்பாங்க. சோ அங்க அதே இதுல அதுல இப்ப போன் வந்துருச்சு, போன் வரலன்னா ஈஸியாவே டச் ஆகும். ஒரு யாரோட நினைவும் வரக்கூடாது, ஒரு பாபாவோட யோகம் நிலைச்சிருக்கணும். ஆனா ஏழு நாள் இந்த ஒரே நிலையில ஒரு பாபா 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 பாபான்ற நிலையிலே நிலைச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லாரு. இது ஆரம்பத்துல வந்தாங்க இல்ல எல்லாருக்குமே இல்ல. இப்ப கூட நம்ம வந்து மதுபன் பாபா வீட்டுக்கு போறது உண்மையில பட்டிக்காக தான் இல்ல. அதனாலதான் இப்ப அடுத்த தடவை பாபா வரமாட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணியா அடுத்த தடவை டேட் கொடுத்துருக்குது. எதுக்கு? வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழு நாள் முழுக்க முழுக்க உலகத்துல இருந்து பிரிஞ்சு இருக்கணும், அந்த பழக்கம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான். அப்படி நீங்க இருந்தவரை நினைவு சின்னமோ அதே மதுபன்ல தில்வாலா கோயில் இருக்குது இல்லையா. இப்ப நீங்க மரத்துக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு ராஜயோகத்தின் தவம் செய்யறீங்க, ஜெகதம்பாவும் இருக்கிறாங்க, குழந்தைகளாகி நீங்களும் இருக்கிறீங்க, நீங்க தான் அனைத்து மனிதர்களின் மன ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவங்க. அதாவது மனிதர்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி பலனை கொடுக்கக்கூடியவங்க, இதுல நீங்க கை தேர்ந்தவங்க. முக்தி ஜீவன் முக்தினா என்ன, அது யாரு கொடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியல. தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்றவர்கள் மட்டுமே நிறைந்த உலகத்துல யார் வந்து உங்களை தூய்மையாக்க முடியும்? சன்னியாசிகள் அமைதிக்காக வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போறாங்க, ஆனா அங்க எப்படி காடு அமைதி கிடைக்கும்? ஆத்மாவோட உண்மையான தர்மம் அமைதி. ஆத்மாவை பற்றி ஞானம் இல்லாம ஆத்மான்னு தன உணராம எப்படி அமைதி கிடைக்கும்? காட்டுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி அது தெரியாதனால மனிதர்கள் வெளியே தேடி தேடி ஏமாறுறாங்க. ஆத்மாவின் சுய தர்மமே அமைதின்னு யாருக்குமே தெரியல. ராணி, ஒரு ராணி கழுத்துல மாலைய போட்டு வழக்கமா குளிக்கும் போது மாலையை கழட்டி வச்சிருவாங்க, அன்னைக்கு மறந்துட்டாங்க, அப்படியே குளிச்சுட்டு வந்து தேடுறாங்களாம் கழுத்துல இருக்கிற மாலை. அந்த மாதிரி அமைதியின் சொரூபமா ஆத்மா இருக்குதுன்றதே மறந்து வெளியில அமைதியை தேடுறாங்க. ஆனா இது இந்த ரகசியத்தை நீங்க தெரிவிச்சு உலகம் ஃபுல்லா தெரிவிக்கிறீங்க, எல்லாருடைய ஆசை நிறைவேற்றுறீங்க. முக்தி வேணுமா? எனக்கு சொர்க்கமே வேணாம், இறைவன் அறி சேரணும். சரி, அதுக்கு பேர் தாங்க முக்தி. அதுக்கு இப்படி நினைங்க, சொர்க்கம் வேணுமா? ஞானத்தையும் கேளுங்க அப்படின்னு நம்ம தான் சொல்றோம். எல்லாருடைய ஆசையும் நாம தான் நிறைவேற்றுறோம். இது நமக்கு இதுல நாம எக்ஸ்பெக்ட் ஆயிட்டோம், கை தேர்ந்தவர் ஆயிட்டோம். அப்ப நம்ம எல்லாருக்கும் சொல்றோம், இல்லங்க அதுல இது போட்டிருந்துச்சு, திருமந்திரத்துல இப்படி இருந்துச்சு, திருவாசகத்துல இப்படி இருந்துச்சு, திருக்குறள்ல இப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்ப நாம சொல்லலாம், இந்த உலகமே அழுக்கான உலகம். அழுக்கான உலகத்துல இருக்கிற மனிதர் அழுக்கான உலகம் ஏன் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே அழுக்கானவங்க. அழுக்கானவங்க எப்படி தூய்மையாவதுக்கு வழி கொடுக்க முடியும்? அதை இறைவன் தான் கொடுப்பாரு, மனிதர்களால கொடுக்க முடியாது, சாது சன்னியாசிகளால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க வீடு வாசல விட்டுட்டு போ தேவையில்லையே இல்லையா. நீ இப்ப அந்த குருவெல்லாம் சொல்றீங்கன்னா அவங்க மனைவியை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க போக சரிங்க போகல இல்ல, அப்ப அவங்களுக்கு வழி தெரியல போயிட்டாங்க. சோ இருந்துகிட்டே தூய்மையா அமைதியா இருக்கிறது எப்படி அப்படிங்கறத எப்பவுமே தூய்மையா இருக்கிற இறைவன் தான் கத்துக் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க காட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல, காட்டுக்கு போனாலும் கிடைக்காது. உங்களுடைய உண்மையான சுய தர்மம், உங்களுடைய குணம், உண்மையான குணம் அது. சோ அந்த குணத்தை நீங்க எழுப்பணும்னா நீங்க உண்மையிலே யாரோ அதுல நிலைச்சிருக்கணும், ஆத்ம உணர்வுல நிலைச்சிருக்கணும். ஆத்மாதான் நீங்க, இது நீங்க கிடையாது. உங்களுடைய கர்மேந்திரியங்கள், நீங்க ஆத்மா என்ன நினைக்குதோ அந்த காரியத்தை செய்யறதுக்கான எந்திரம் அதான் கர்மேந்திரியம். கர்மத்தை செய்யறதுக்கான எந்திரங்கள் தான் இந்த உடல். பாபா சொல்றாரு, நீங்க இந்த உடல் மூலமா காரியம் செய்யுங்க செய்யாம இருங்க, ஆனா நான் ஆத்மான்றது எப்பவுமே உங்க புத்தியில இருக்கணும். இந்த உடம்பு நான் கிடையாதுன்னு இந்த உடம்புல இருந்து புத்திய விளக்குங்க, அதுதான் மெயின். இங்க மெயினா கத்துக் கொடுக்கறது என்ன, அது மூச்சு பயிற்சி தலைகீழ நிக்கிறது எதுவும் கிடையாது. இந்த உடம்பு நான் கிடையாது, எப்படி தூங்கும் போது உடல் உணர்வு ஃபுல்லா மறக்கிறீங்க, அது மாதிரி முடிச்சுட்டு இருக்கும் போது உடல் உணர்வு மறந்து ஆத்மா ஒளியா இருக்கிற. அதனால கனவுல பாத்தீங்கன்னா உடம்பு நம்ம உடம்பு நமக்கு தெரியாது இல்லையா. சோ இரவுல உடல்ல இருந்து ஆத்மா விடுபடுது இல்லையா, புத்தி புத்தினால உடல் உண்மையிலே உடலை விட்டு போகாது, உடல் உணர்வுல இருந்து விடுபடுது இல்ல, அந்த மாதிரி விடுபடுங்க அப்படின்னு பாபா சொல்ற. இப்ப ஜகதம்பா குழந்தைங்க எல்லோரும் மரத்துக்கு கீழே உட்காந்து ராஜயோகத்தின் தவம் செய்றீங்க அப்படின்றாரு. உண்மையிலேயே பாபா வந்து அந்த டைம்ல வந்து அழைச்சிட்டு போவார்ல, மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ண சொல்ற. சோ அந்த அர்த்தத்துல சொல்றாருன்னு நினைக்கிறேன். சோ அதுவே நம்ம ஏழு நாள் பேச படத்துல பாத்தீங்கன்னா சிருஷ்டி மரத்துக்கு கீழே உட்காந்து அவங்க தவம் பண்ற மாதிரி, அது நாம பிரம்மகுமாரிகள் உட்காந்து தவம் பண்ற மாதிரி காட்டி இருக்கும். பாபா சொல்றாரு நைட்டு தூங்கும் போது உடல் உணர்வு ஃபுல்லா மறந்துடுறீங்கல்ல, அதுக்கு பேரு உறக்கம்னு சொல்றீங்க. சோ அந்த மாதிரி பகல்ல உடலை மறந்த உறக்க நிலை, ஆனா ஆத்ம ரீதியா விழிப்பு நிலை, உடலை மறந்த நிலை, அதுதான் யோகம். அமைதியா உட்காருங்க. நான் கர்மேந்திரியங்கள் மூலம் காரியம் செஞ்சு களைச்சிட்டேன்னு ஆத்மா சொல்லுது, நல்லது, தன்னை சரீரத்துல இருந்து விடுவிச்சுக்கோங்க. இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் காரியம் செய்யறதுக்காக அப்படின்ற ஞானத்தை பாபா தான் கொடுக்கிறார். சரீரத்திலிருந்து விலகி அமர்ந்து கொள்ளுங்கள், எதுவுமே பேசாதீங்க. ஆனா அப்படி விடுபட்டு எதுவரை உங்களால உட்கார முடியும், காரியமே செய்யாம யாருமே இருக்க முடியாது. விலகி இருக்கிறீங்க, ஆனா கூடவே பலனும் வேணும். வெறுமனே விலகி உட்கார்ந்தா எந்த பலனும் கிடையாது, விலகி இருந்து என்னை நினைவும் செஞ்சாதான் உங்களுக்கு நன்மை ஏற்படும், சக்தி கிடைக்கும். பாபா தன்னுடைய குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், குழந்தைகளே இது ஞான இந்திர சபை, இங்க நீங்க எல்லோரும் ரத்தினங்கள். யாராவது கல்புத்தியுடையவர்கள் இங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா வாய் மண்டலத்தை கெத்துடுவாங்க, ஏன்னா அவங்க சிவபாபாவுடைய நினைவுல இருக்க மாட்டாங்க, தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடைய நினைவு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால இங்க வந்து அவங்களுக்கு அனுமதி கிடையாது, ஏன்னா இங்க நிரந்தரமா அப்பாவை நினைவு செய்யணும். அதுக்கு இங்க நடத்துறது அப்பா அப்படின்ற நிச்சய புத்தி இருக்கணும். இது ஒண்ணும் சாதாரண சத்சங்கம் கிடையாது, யாரு வேணாலும் வந்து உட்கார்றதுக்கு இல்லையா. நாம வந்து மத்தவங்களை தேவதை ஆக்குறோம்னா நம்மளுடைய இது குறைஞ்சிடவும் கூடாது. யாரு வேணாலும் இங்க வந்து உட்கார முடியாது பிரம்மகுமாரி சென்டர்ல. இது பெரிய பல்கலைக்கழகம், மருத்துவ கல்லூரியில யாராவது படிக்காதவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா. அதனால அவங்கள அனுமதிக்கவும் மாட்டாங்க. வெறுமனே பாக்குறதன் மூலமே எல்லாம் எதையும் புரிஞ்சிக்க முடியாது. இந்த ஞானத்தை கூட விகாரிகள் தூய்மையற்றவர்கள் புரிஞ்சுக்க முடியாது. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி இல்லை. நாங்க வகுப்புக்கு வரலாமா, சொற்பொழிவு கேட்கலாமா அப்படின்னு யாராவது கேட்கலாம், ஆனா அதன் மூலம் எதையும் புரிஞ்சிக்க முடியாது. இது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான தேவதை ஆகிறதுக்கான பல்கலைக்கழகம், இங்க அந்த மாதிரியானவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அவங்களால பாபாவை தெரிஞ்சுக்க முடியாது. பாபா மறைமுகமா இருக்கிறாரு. பாபா கிட்ட இருந்து எப்பவுமே சுகத்தின் ஆஸ்தியை எடுக்கிறதுக்காக எல்லையற்ற பாபாவின் சரணத்துல வந்திருக்கிறோம். பாபா சொல்றாரு, கர்மேந்திரியம் மூலம் காரியம் செஞ்சு கலைச்சிட்டேன், நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு ஆத்மா என்ன பண்ணிருது, தூங்கிடுது. பாபா சொல்றாரு, அந்த மாதிரி நீங்க உடல்ல இருந்து விலகுங்க, எதுவும் பேசாதீங்க. ஆனால் அது வரைக்கும் ஹடயோகிகள் கத்துக் கொடுப்பாங்களே, எதுவும் பேசாம சும்மா இருக்கிறதா யோகா அப்படின்ட்டு. ஆனா பாபா சார், அதனால எந்த நன்மையும் கிடையாது, அப்படியே எவ்வளவு நேரம் இருப்பீங்க. சோ இங்க எதையும் நினைக்காம இருக்கிறது கிடையாது, ஒரு விஷயத்த நிரந்தரமா நினைக்கணும், அதுலதான் நன்மை. அது என்ன விஷயம், பாபா என்னுடைய அப்பா அப்படின்ட்டு ஒளிப்புள்ளியா அவரை நினைவு செய்யணும், அதுலதான் நன்மை சக்தி எல்லாம் கிடைக்குது. சோ இந்த ஞானம், அப்ப அவர் அப்பான்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஞான இந்திர சபை இல்லையா, இந்திரனாகிய சிவபாபா வந்து ஞானத்தை கொடுக்கிறார். சோ இந்திரன் சபையில எல்லாரும் உட்கார முடியாது இல்லையா, அசுரர்களுக்கு இடம் கிடையாதுன்னு இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, அவங்க வந்து அதாவது விகாரத்தை விடாதவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா வாயு மண்டலத்தை கெடுத்துருவாங்க. சர்ச்சுக்கு போறாங்க, அழகான பொண்ண பார்த்தா மன சஞ்சலம் அடையும், கோயிலுக்கு போனாலும் அப்படிதான், அப்ப இங்க வந்தாலும் அதே தான் பண்ணுவாங்க. அதனால இது அந்த மாதிரி இடம் கிடையாது, வந்ததுதான் பாருங்களாம் கிடையாது. இந்த ஏழு நாள் கோர்ஸ் கேட்டு நிச்சயப்படுத்தி வந்து யோகா பண்ணி விகாரத்தை விடுற அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தாதான் உள்ள வர முடியும், வந்தாதான் புரியும். ஏன்னா இங்க சிவபாபா நினைவுல இருக்கணும், மத்தவங்க நினைவு வந்தாலே வாயுமண்டலத்தை கெடுத்துருவாங்க. இங்க எல்லாரும் என்னது, தந்தையை நிரந்தரமா நினைவு செய்யற முயற்சியிலே மூழ்கி இருக்கணும். இது ஈஸ்வரனுடைய பல்கலைக்கழகம், டாக்டருக்கு சீட்டு கிடைக்குது, இன்ஜினியருக்கு சீட்டு கிடைக்குது, ஆனா அது கூட காசு கொடுத்து வாங்கிடுறாங்க அல்லது எப்படியோ வாங்கிடுறாங்க. ஆனா இந்த சீட்டு பாருங்க எவ்வளவு கம்மியா கிடைக்குது, சென்டருக்கு கீதா பாடசாலைக்கு போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு கம்மியா கிடைக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா பல வருஷம் முன்னாடி வந்தவங்க தான் ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்க, புதுசா வரவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர், எவ்வளவு கம்மியா கிடைக்குது பாருங்க இந்த சீட்டு. எப்படி மெடிக்கல் காலேஜ்ல திடீர்னு வந்து அல்லது ஒண்ணுமே படிக்காத வந்து உட்காந்துட்டானா ஏதோ புரியுமா என்ன. அதனால அவங்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. அதே மாதிரிதான் இங்கேயும் இல்லையா, அங்க சும்மா பாக்குறதுனால ஒன்னும் புரியாது. அதே மாதிரி இங்க விகாரத்தை விடாதவங்க, தூய்மையற்றவர்கள் இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால்தான் பாபா சொல்றாரு, விகாரிகளுக்கு இங்க அனுமதி கிடையாது. இது பாத்தீங்கன்னா வள்ளலாருடைய சபையில இப்படி போட்டிருக்கிறதா சொல்லுவாங்க, கரிமீன் சாப்பிடறவங்க வரக்கூடாது, அதே மாதிரி தூய்மையா இல்லாதவங்களும் வரக்கூடாது அப்படின்னு போட்டுக்கிறதா சொல்லுவாங்க. அங்க யார் போனா என்ன போகட்டேன், அங்க போறதுனால என்ன கிடைக்குது இல்ல. சோ இந்த ஞானம் புரியாது, அதனால இங்கதான் விகாரிகள் வரதில்ல. சோ புரியுறவங்களுக்கும் புரியாம பண்ணிடுவாங்க, அவங்கள உள்ள விட்டோம்னா. அதனால நானும் வந்து கேக்குறேனே அப்படின்னா அப்படிலாம் எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. இது தூய்மையான தேவதை ஆகிறதுக்கான பல்கலைக்கழகம். அதுக்காக தான் பாபா அந்த ஏழு நாள்ன்றது எதுக்கு, நிச்சய புத்தி வருதா தூய்மையா வருதா. சோ அதுவும் சென்டர்ல அல்லது கீதா பாட்சல்ல அந்த சும்மாவே வைப்ரேஷன் இருக்கும் அங்க ரெகுலரா யோகா பண்றதுனால. சோ அந்த இடத்துல வந்து ஏழு நாள் அவங்க இருந்து கண்டிப்பா தூய்மையா இருக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா தான் தூய்மையா இருக்கிறதுக்கான முயற்சியும் பண்ணுவாங்க, ஞானமும் புரியும். இல்லைன்னா இங்க பேசுறது கடவுள் தானே அவங்களுக்கு புரியாது இல்லையா. ஏன்னா மறைமுகம் இங்க பிரம்மாவுடைய ஃபேஸ் தான் தெரியும், சிவபாபா ஃபேஸ் தெரியும், அவர் உள்ள வந்து பேசிட்டு போறாரு. அப்ப நிரந்தர சுகத்தை அடையிறதுக்காக இறைவன் கிட்ட வந்திருக்கிறோன்ற அந்த போதையோட இருக்கும்போது அவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம். பாபாவே சொல்றாரு, சிவபாபா சொல்றாரு, பல பிறவிகளின் கடைசி பிறவியில வானப்பிரஸ்த நிலையில இருக்குது இந்த பிரம்மாவுடைய சரீரம். அவர் உடம்புல நான் வரேன் இந்த ஞானத்தை கொடுக்க, இந்த பிரம்மா கூட நிறைய சாஸ்திரங்கள் படிச்சிருக்கிறார். அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை பிரம்மா மூலமா நான் இப்ப புரிய வைக்கிறேன். அதனாலதான் பிரம்மா கையில சாஸ்திரங்களை காட்டுறாங்க. அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை பாபா புரிய வைக்கிறார், பிரம்மா வாய்வழிய. அப்ப இறைவனுடைய ஞானம் பிரம்மா மூலமா கிடைக்குதுன்றதுனாலதான் பிரம்மா கையில அந்த ஞான சாஸ்திரங்கள் இருக்கு. விஷ்ணுவுடைய தொப்புல இருந்து பிரம்மா வந்தாரு, தொப்புல இருந்து தாமரை கொடி, அதுல இருந்து பிரம்மா வந்ததா காட்டுறாங்க. ஆனா நமக்குதான் தெரியும், விஷ்ணுவுடைய தொப்புல இருந்து பிரம்மா எப்படி வராரு, பிரம்மாவுடைய தொப்புல இருந்து விஷ்ணு எப்படி வராரு, எத்தனை வருடம் கழிச்சு வராரு அப்படின்னு இல்ல. விஷ்ணுல இருந்து பிரம்மா எப்ப வராரு, ஒரு வினாடி தான். பிரம்மா பார்த்து முடிஞ்சோடனே விஷ்ணு பார்த்து. ஆனா விஷ்ணுல இருந்து பிரம்மா ஆகுறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. 84 பிறவி எடுத்து கியான நிலை அடையும் போதுதான் பிரம்மா. பிரம்மா சரஸ்வதி ரெண்டு பேரும் எப்படி லட்சுமி நாராயணனா ஆகுறாங்க இந்த கடைசி பிறவியில? இல்லையா, கடைசி பிறவியிலதான் பிரம்மா சரஸ்வதியா இருக்கிறாங்க. இவங்க எப்படி லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க, இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு ஆகுறாங்க? அதே மாதிரி அந்த லட்சுமி நாராயணன் எப்ப பிரம்மாவா ஆகுறாங்க, 84 பிறவி லட்சுமியுடைய 84வது பிறவில சரஸ்வதி ஆகும், நாராயணனுடைய 84வது பிறவில பிரம்மாவாகவும் ஆகிறாங்க. இதே மாதிரி ஆரம்பத்துல ஒரு படம் அரசியல்வாதிகள் காங்கிரஸ்காரங்க வெளியிட்டாங்க. இருக்குது அது என்ன படம்னா, காந்தியுடைய தொப்புல இருந்து நேரு வர மாதிரி. சூப்பர்ல, ஆரம்பத்துல அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திர இந்தியாவை ஆட்சி செய்யறாரு அப்படிங்கிற அர்த்தத்துல காந்தி தொப்புல இருந்து நேரு வந்த மாதிரி காட்டினாங்களாம். பாபா சொல்றாரு, இங்க பார்க்கடலா இருக்குது, அவர் என்ன பார்க்கடலை ஆட்சி செய்யறாரு, விஷக்கடல். விஷக்கடல் இங்க என்ன அந்த மகிமை, பார்க்கடலை சத்தியுகத்துல காட்டுறாங்க. இப்ப பாருங்க, இது வந்து 69க்கு முன்னாடி வந்த வாணி, சுதந்திரம் அடைஞ்ச புதுசுல பாபா சொல்றாரு. மனிதர்கள் யாருக்காவது சொல்ல தைரியம் இருக்கா? சோ அதுக்கு போலீஸ் எல்லாம் கூட வந்திருக்கிறாங்களோ ஆரம்பத்துல வந்து, என்ன காந்தி தப்பா பேசுறாராம ஒருத்தரு அப்படின்னா, பிரம்ம பாபா நான் பேசலங்க, எனக்குள்ள ஒருத்தர் வந்து பேசிட்டு போறாரு, அப்படி அடுத்த தடவை வந்தா சொல்லுங்க, இவ்வளவு பண்ண வேண்டான்ட்டு போயிட்டாங்களாம். இப்ப பாருங்க எவ்வளவு, அதான் பாபா இல்லையா. சரி, பார்க்கடலை சத்தியுகத்துலதான் காட்டுவாங்க, கலியுகத்திலயா காட்டுவாங்க? அப்ப அது மாதிரி இருக்கும் இருக்குது. விஷ்ணு தொப்புல இருந்துன்னா அதே மாதிரி தாமரை வச்சிருந்துவாங்க, பார்க்கடல இருக்கும், விஷ்ணுக்கு பதில் காந்திய போட்டு தொப்புல இருந்து நேரு வரா மாதிரி போட்டிருப்பாங்க. அரை கல்பமா மாயை நம்மள துக்கமுடையவர்களா ஆக்கிடுச்சு. பாரதத்த மாதிரி துக்கமான கண்டம் இப்ப வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பாரதத்த மாதிரி சுகமான கண்டமும் வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சு, அந்த தேவதா தர்மம் மறைஞ்சி போய் தான் ஆகணும், அப்பதானே நான் மறுபடியும் வந்து புது தர்மத்தை ஸ்தாபனை செய்வேன். பாருங்க சூப்பராசரர்ல, இந்த நாடகம் ஏன் இப்படி அமைஞ்சிருக்குது, அப்படியே இருந்திருந்தா அப்படியே இருந்திருக்கலாமே. பாபா சார் புது தர்மத்தை ஸ்தாபனை பையன் நான் வரணுமே, இந்த தர்மமே மறைஞ்சு மறையும் பொழுதுதான் தர்மத்தை உருவாக்க நான் வரணும். அதனால தர்மம் மறைஞ்சுதான் ஆகணும், அதர்மம் மேலோங்கிதான் தீரணும். இப்பதான் இந்த புது தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. தந்தை கிட்ட இருந்து நீங்க ஆஸ்தி எடுக்கிறீங்க, சொர்க்கத்துல யாரு ராஜ்யம் செய்வாங்கன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. குழந்தை பருவத்துல ராதா கிருஷ்ணனா இருக்கிறவங்க தான் பிறகு லக்ஷ்மி நாராயணனா ஆகி ஆட்சி செய்யறாங்க. இந்த ரகசியத்தை இப்ப பாபா வந்து புரிய வைக்கிறாரு. லக்ஷ்மி நாராயணனை இப்ப வேற ஒரு பிரிவில வேற பெயர்ல வேற ரூபத்துல வந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க. இதே ஞானத்தை பிரம்மா சரஸ்வதியாக பாபா கிட்ட இந்த ஞானத்தை படிக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருமை ரூபம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. பாருங்க, இதெல்லாம் தூக்கிட்டு போய் கிருஷ்ணர் கொடுக்க வேண்டியதை சிவனுக்கும், சிவனுக்கு கொடுக்க வேண்டியதை கிருஷ்ணருக்கும் கொடுத்துட்டான். ஏன்னா சிவனுடைய அம்சம் காலன் கருப்பா காட்டுவாங்க, காளியும் கருப்பா காட்டுவாங்க. சோ அது உண்மைதான் இல்லையா? காளி நாம தான் கருப்பா தான் இருக்கும், கரெக்ட் தான். சோ அது கிருஷ்ணர் கருப்பா இருக்க மாட்டாரு. அப்ப அதே ஆத்மா வேற பிறவில கருப்பாகுது, அந்த ரூபம் தான் இப்ப உட்காந்து இந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்குது. பாபா சொல்றாரு, இப்ப இந்த கிருஷ்ணருடைய ஆத்மாவை, அதாவது பிரம்ம பாபாவை, இந்த கரை விஷக்கடல்ல இருந்து பாற்கடலுக்கு அழைச்சிட்டு போற, இதத்தான் அங்க பக்தியில கிருஷ்ணரை கூடையில வச்சு அவங்க அப்பா இன்னொரு கரைக்கு அழைச்சிட்டு போனதா சாஸ்திரங்களை காட்டிட்டாங்க. சூப்பர் இல்லையா? சோ துக்கம் நிறைந்த இடம் இந்த கம்சன் இருக்கிற இடம். சோ அழைச்சிட்டு போறதா காட்டுறாங்க. இது ஒருத்தருடைய விஷயம் கிடையாது. குழந்தைகளாக உங்க எல்லோரையும் பாபா கண்ணுல கண் இமையில வச்சு சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குறதுக்கு அழைச்சிட்டு போற, அதுக்காக தான் வந்திருக்கிற. முழு வம்சத்துக்கும் பிராமண வம்சத்துக்கும் கற்பித்து கம்சபுரியில இருந்து கிருஷ்ணபுரிக்கு அழைச்சிட்டு போறார் பாபா. ஒரே ஒரு கிருஷ்ணரை மட்டும் கிடையாது, உங்க அனைவரையுமே நான் ராவணபுரியில இருந்து விடுவிச்சு என் கண்ணுல அமர்த்தி சுகதாமத்துக்கு கொண்டுட்டு போறேன். அங்க கூடையில அமர்த்தி அழைச்சிட்டு போனதா காட்டிட்டாங்க. நான் குழந்தைகளாகி உங்களை சொர்க்கம் வரை கொண்டுட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். பிறகு இந்த பழைய உலகம் விநாசம் ஆயிடும். இந்த சண்டையின் விஷயம் கூட சாஸ்திரங்கள்ல இருக்குது, ஆனா யாரும் இத புரிஞ்சுக்கிறது கிடையாது. இது கடைசி உலக போர், அந்த டைம்ல நடக்கிற விஷயம் யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த பிரம்மா தாதா கூட நிறைய சாஸ்திரங்களை படிச்சிருந்தார், அவருக்கும் அப்ப புரியல. இப்பதான் சிவபாபா சொல்றாரு, இந்த சாஸ்திரங்களை எல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு அனைத்து உறவுகள், பக்தி மார்க்கத்துடைய அனைத்து பழக்கங்கள், தேகம், தேகத்தின் உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அனைவருடைய சத்குரு நான் தான். கம்சபுரின் கலியுகத்தையும் கிருஷ்ணபுரின் சத்யுகத்தையும் சொல்லப்படுது. உங்களை நான் ராவணபுரியில இருந்து ராமபுரிக்கு அல்லது கிருஷ்ணபுரிக்கு அழைச்சிட்டு போறேன். சுகதாமம் கிருஷ்ணபுரிக்கு போவோம்னா பஜே ராதா கோவிந்தா அப்படின்னு பாடுறாங்க, அது பக்தி மார்க்கம். இப்ப நீங்க ராதா கோவிந்தவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்ப உங்களுடைய ரெண்டு கிரீடங்களும் இல்ல, ஒளியினுடைய கிரீடமும் இல்ல, ராஜத்தின் கிரீடமும் இல்ல. தூய்மைக்குத்தான் ஒளி கிரீடம் கொடுக்கறாங்க. லக்ஷ்மி நாராயணன் எப்பவுமே தூய்மையா இருக்கிறாங்க. அவங்க ஒருபோதும் சன்னியாசம் செய்ய வேண்டி இருப்பதில்லை. சன்னியாசிகள் பிறப்பெடுத்து பிறகு தூய்மைக்காக வீடு வாசல விட்டுட்டு போறாங்க. உங்களுடைய இது 21 பிறவிகளுக்காக. இந்த ஒரு பிறவில சன்னியாசம் செய்றீங்க. அவங்க ஒண்ணு 21 பிறவி தூய்மையா இருக்கிறதுல தூய்மை ஆவறதுக்காக அவங்க விகாரிகளிடம் பிறவி எடுக்கிறாங்க. தூய்மையற்றவர்களாக ஆகி பிறகு வீட்டை விடுறாங்க, அது ரஜோகுண சந்நியாசம். பாபா சொல்றாரு, நான் ஞான கடலா இருக்கிறேன், ஞான கடல் ஆனந்த கடல் என்னிடத்தில் தான் முழு ஞானமும் இருக்குது. சூக்ஷ்மவதனம், மூலவதனம், ஸ்தூலவதனம் மற்றும் உலகத்தின் முதல் இடை கடைசியின் முழுமையான ஞானத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிறேன். அதன் மூலமா நீங்க மலர்கள் ஆகிறீங்க. குழந்தைகளாகிய நீங்க பாபாவுடைய மடியில வந்திருக்கிறீங்க. நாம ஸ்ரீமத் படி நடந்து மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை எடுக்கிறோம். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு. மாயையிடம் தோற்றவர்கள் தோற்றவர்கள், மாயையிடம் வென்றவர்கள் வெற்றியடைந்தவர்கள். நீங்கள் சர்வசக்திவான் பாபாவோடு யோகம் வைத்து சத்கதியை அடைந்து மாயின் மீது வெற்றி அடைகிறீங்க. நம்முடைய 84 பிறவிகளின் நாடகம் இப்ப முடியுது. மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை அடையிறோம். லக்ஷ்மி நாராயணன பார்க்கடல்ல காட்டுறாங்க, இது விஷக்கடல். ராதா கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருந்தாங்க, கிருஷ்ணரை மிகவும் அன்போடு ஊஞ்சல் ஆட்டுறாங்க. ஏன்னா அவர் சொர்க்கத்தின் இளவரசர்னு புரிஞ்சுக்கிறாங்க. கிருஷ்ணரை 16 கலை நிரம்பியவர், ராமரை 14 கலை நிரம்பியவர்னு சொல்றோம். அதே கிருஷ்ணர் தான் 16 கலையிலிருந்து திரேட்டா யுகத்துக்கு வரும்போது 14 கலையுடையவராகவும் ஆகிறாரு. மறுபிறவி எடுக்கணும் இல்லையா, அனைவரும் முழுமையாக 84 பிறவி எடுக்கிறது இல்ல. மற்ற தர்மத்தை சார்ந்த 84 பிறவி எடுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கணும். தந்தை கிட்ட இருந்து கண்டிப்பா ஆஸ்தி எடுக்கணும். பாபா சொல்றாரு, உண்மையான சத்குரு நான் தான். குருனாலே என்ன பண்ணுவாரு, துக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்லுவார், நிரந்தரமா தப்பிக்கிறதுக்கு அல்லது பாவத்துல இருந்து விடுபடுறதுக்கு. சோ இதுவரைக்கு சொன்னப்பட்ட வழி அனைத்தும் பொய், அது எல்லாம் மனித வழி. அப்ப பாருங்க, பாபா வந்து சத்குருனாலே மற்றது எல்லாமே என்னது, பொய் வழி. சத்குருன்ற பெரியத்துக்கு மனிதர்கள் வச்சுக்கிறாங்க இல்லையா. சோ சத்குரு வழி கொடுக்கிறார். என்ன அந்த வழி, என்ன மட்டும் நினைவு செய், வேத சாஸ்திரத்துல சொன்னதை எல்லாம் மறந்துட்டு நான் சொல்ற மாதிரி என்ன மட்டும் நினைவு செய். கம்சபுரி இந்த கலியுகம் தான் இந்த கம்சபுரி. கம்சன் இருக்கிற இடத்துல இருந்தா கிருஷ்ணருக்கு ஆபத்து இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கமயுகம் கிருஷ்ணர் பிறந்துடுவார். ஆனா இது இப்படியே இருந்திருக்கிறாரு, அதுக்காக தான் கம்சபுரியை அழிக்கிறாரு பாபா. அழிச்சு கிருஷ்ணபுரி ஆயிடுது சத்யுகம் வந்துடுது. ஆமா, கிருஷ்ணர் இருக்கிற இடம் வந்து சத்யுகம் மாதிரியே தான் இருக்கும் பிறந்ததுல இருந்து. சோ இப்ப பாபா நமக்கு கொடுக்கற ட்ரைனிங் தான், ஏன்னா இங்க குழந்தைன்றது கிருஷ்ணர்ன்றத விட பிரம்மா அல்லது பிராமணர்கள், நாம தான் குழந்தைகள் இல்லையா. சோ நம்மளதான் அழைச்சிட்டு போற இந்த கம்சபுரியான கலியுகத்துல இருந்து கிருஷ்ணபுரிக்கு, சத்யுகத்துக்கு அழைச்சிட்டு போற. இது ராவணபுரி, போக போறதுதான் ராமபுரி அல்லது கிருஷ்ணபுரி. அவங்க பக்தியில பஜே கோவிந்தா, பஜே ராதா, பஜே பஜன் பாடுறாங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா நீங்க அதுவாகவே ஆகிட்டு இருக்கிறீங்க, ராதை கிருஷ்ணராக ஆகிட்டு இருக்கிறீங்க. பாடினாலும் ஆக முடியாது இல்லையா. ஆனா ஆகிட்டு இருக்கிறீங்க, பட் அங்க வந்து இரட்டை கிரீடம் இருக்கும். லட்சுமி நாராயணனுக்கு ஒலி கிரீடம் தூய்மைக்காக, அடுத்தது ராஜ்ய பதவிக்காக தங்க கிரீடம் இருக்கும். ஆனா ரெண்டுமே அப்படி ஆகிட்டு இருக்கிற நமக்கு கிடையாது. ஆகிட்டு இருக்கும், தகுதி அடைஞ்சா அது தானா கிடைச்சிருக்கும். லட்சுமி நாராயணனுக்கு ஏன் ஒலி கிரீடம் கொடுத்தாங்க? இப்ப யாருகிட்டயுமே ஒலி கிரீடம் கிடையாது. ஆக்சுவலா ரெண்டு கிரீடமே இப்ப கிடையாது இல்லையா, ராஜராணி ஆச்சு நடக்கல. லட்சுமி நாராயணன் எப்பவுமே தூய்மையா இருந்தாங்க, அதனால்தான் அவங்களுக்கு ஒலி கிரீடம் கொடுக்கறாங்க. அவங்க சன்னியாசம் செய்ய வேண்டி இருப்பதில்லை. சன்னியாசம் எதுக்கு பண்றாங்க? தூய்மையா இருக்கிறதுக்கு தான் சன்னியாசம் பண்றாங்க இல்லையா. இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சர்ல வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு, அல்லது கல்யாணம் ஆனா கூட திடீர்னு எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்ட்டு பிரிஞ்சிருப்பாங்க. எனக்கு நம்ம ஸ்பீடா போறோமோன்னு தோணுது, கொஞ்ச நாளைக்கு நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு. சோ விலகி இருந்தா மனசு கிளியரா வேலை செய்யணும் அவங்களுக்கு தெரியுது பாரு இல்லையா. அவ்வளவு விகாரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுது அங்க எப்பவுமே விலகி இருக்கும். அதனால சன்னியாசம் செஞ்சுட்டு போவேன். ஏன்னா அப்ப எனக்கு விலகி இருக்கும் புத்தினால அவங்களுக்கு விலகி இருக்க தெரியல, அதனால நிஜமாலே விலகி போயிடுறாங்க. அப்ப விலகி போகும்போது வேற யாரு கிடையாது போய் மாட்டிக்குவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க, காரணம் விலகி இருப்பாங்க. அதனால சன்னியாசம் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. தூய்மையாகணும் அல்லது துக்கத்தை வந்து விடுபடணும் போக தேவையில்லை. ஏன்னா அங்க துக்கமும் இருக்காது, காரணம் எல்லாருமே தூய்மையா இருப்பாங்க. ஆனா இதுல பாருங்க, சன்னியாசிகள் தூய்மையற்ற குடும்பத்துல விகாரிகளுக்கு பிறந்து அவங்களும் தூய்மை இழந்து பிறகு தூய்மை ஆகணும்னு விட்டுட்டு ஓடிடுறாங்க. தூய்மையா தான் இருக்கிறாங்க சாகுற வரைக்கும், மறுபடியும் விகாரிகள் கிட்டே பிறகுறாங்க, மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் விட்டுட்டு விட்டு போறாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க சன்னியாசம் பண்றாங்க எல்லா பிறவியும். அவங்க எத்தனை பிறவி, ஒரு அதிகபட்சமா 63 பிறவின்னு எடுத்தா கூட 63 பிறவி அவங்க வந்து சன்னியாசம் பண்றாங்க. எதுமே அனுபவிக்கல. ஆனா நம்ம இந்த ஒரே ஒரு பிறவி சன்னியாசம் செய்யறதுனால 21 பிறவிக்கு தூய்மையாவே இருக்கும். ஆனா அவங்க ஒரு ஒரு தடவை இப்ப நான் தூய்மையா இருக்கணும் ஜோதியோட ஜோதியா கலக்கணும், மறுபடியும் அடுத்த பிறவி போய் தூய்மையா இருப்பாங்க. இப்ப தூய்மையா இருக்கிறதும் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா நம்ம தூய்மையை இழக்கக்கூடிய இழக்க வைக்கக்கூடிய எதுவுமே அங்க இருக்காது சத்தியுகத்திரேதாயுகத்துல. சதம் பாபு சார் நேரத்தோடு செய்யறதுலதான் நன்மைங்கிறது. இப்ப பண்ணணும் அதுதான். இப்ப பண்ணாததுக்கு தண்டனை தான் சன்னியாசிகள் ஒரு ஒரு தடையும் விட்டுட்டு போறது. இப்ப தூய்மையா இல்லாததுக்கு தண்டனை தான் பக்தர்கள் உட்கார்ந்து நம்ம கோயில சக்கரை தழுவார சுத்து சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறது. இப்ப சக்கரத்தை புத்தினால சுத்துறதுல அலட்சியமா இருந்தது ஒரு தண்டனை. அந்த மாதிரி வீட்டை விட்டுட்டு போய் தூய்மையா இருக்கிறதுக்கு பேரு ரஜோகுண சன்னியாசம். ஆனா நமக்கு பாபா கத்து கொடுக்கறது சதோ சன்னியாசம். குடும்பத்துல இருந்துட்டு எல்லாமே இருக்கும், நீங்க சன்னியாசி வாழ்க்கை வாழறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. சதோகுண சன்னியாசம் பாருங்க, சோறு தண்ணி இல்லாம பட்டினி இல்லாம கிடக்குறாம எல்லா மதத்திலும் எல்லா விரதம் உபவாசம் அந்த மாதிரி. ஆனா இங்க பாபா நம்மள பட்டினியா இருக்க சொல்லல. அதே மாதிரி கன்னிகா ஸ்திரீகள் அவங்க மற்ற மதத்துல வந்து கல்யாணம் பண்ணாமலே இருப்பாங்க, அல்லது சாது சன்னியாசிகள் எடுத்தா கல்யாணம் ஆயிருந்தாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. இங்க அதெல்லாம் சொல்லல. அவங்க வந்து குடும்பத்தை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க கன்னிகாஸ்திரிகள் இல்லையா. இங்க நீ கல்யாணம் பண்ணிருந்தா மனைவியோடவே இரு, தூய்மையா இரு. காமம்ன்ற நெருப்பு மட்டும் பத்திக்காம பார்த்துக்கோ, யோக பலத்தினால அணைச்சுக்கிட்டே இரு. அதே மாதிரி இங்க பட்டினி கிடக்க சொல்லல. ஆனா நாக்கின் சுவைய கட் பண்ண சொல்ற, அதுதான் இங்க அதுல அதுல பாத்தீங்கன்னா அந்த உப்பு அதெல்லாம் பாபா சொல்லல. ஆனா பாத்தீங்கன்னா அஞ்ஞானிகளை கேட்ட இந்த பூண்டு வெங்காயத்தை விட சொன்னா, ஐயோ அதை விட்டா டேஸ்டே இருக்காதுன்னு. அப்பதான் நிறைய தடவை கேட்கும் போது அப்ப பாபா டேஸ்ட கட் பண்றாரு இல்லையா, அதுதான். சோ மற்ற சுவை எதுவுமே பாபா வேண்டாம் சொல்லல இல்லையா எல்லாமே, பட் இந்த ரெண்டு மட்டும் கட் பண்ண சொல்றதுக்காக தான் இத சொல்லி இருப்பாரு. ஒன்னு அசுத்தமான உணவு, அது ஒரு காரணமும் இருக்கும். ஏன்னா பாபா காரணம் சொல்லல, நம்மளா தேடிக்கிறோம் காரணம், அவ்வளவுதான் கட் பண்ண சொல்றாரு. அப்ப பாக்கும்போது அப்படியும் இருக்குமோ அப்படின்னு தோணுது. பாபா சொல்ற மாய் உங்களை துக்கமுடையவரா ஆக்கிட்டான், அதனால சன்னியாசம் செய்யுங்க. துக்கத்துல இருந்து விடுபடுறதுக்காக சன்னியாசம் செய்யுங்க. ஆனா இது என்ன சன்னியாசம், சதோ பிரதான சன்னியாசம். எல்லாமே இருக்கும், புத்தினால மட்டும் கட் பண்றீங்க. குழந்தை இருக்கும், குழந்தைக்கு தேவையானது எல்லாம் சொல்லுவீங்க, சிரிச்சு பேசி, ஆனா புத்தினால இது என் குழந்தை இல்ல அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டு, அதனால துக்கத்தை அனுபவம் செய்ய மாட்டீங்க. சொர்க்கத்துல அப்படிதான் இருக்குங்க. சோ அந்த குணாதிசயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இதை கத்துக் கொடுக்கிறார். ஞான கடல் பாபா, ஆனந்தத்தின் கடல் அவரு. சோ ஆனந்தமா இருக்கிறது எப்படின்ற முழு ஞானம் அவர்கிட்ட இருக்குது. நீ சுகமா இருந்த, சொர்க்கத்துல சுகமா இருந்த, சூக்ஷ்மானத்தை சூக்ஷ்மாதனத்துல அனைத்துல இருந்தும் விடுபட்டு இருந்த, மூலவதனத்துல ஆனந்த அமைதியில இருந்த முழு ஞானத்தை சொல்ற. சோ ஆரம்பத்துல அப்படி தூய்மையா இருந்த நீ விகாரத்தின் வசப்பட்டுதான் அனைத்தையும் இழந்தன்ற முழு ஞான ரகசியத்தை சொல்ற. இத திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி, நான் இருந்தனா, நான் தான் அப்படி இருந்தனா, இப்ப அந்த அந்த நாராயணன் தூங்கிட்டு இருக்கிறானா எனக்குள்ள, எழுந்திரி 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 நாராயணா எழுந்திரி நாராயணா சொல்லி சொல்லி அந்த நாராயணனுடைய குணாதிசயத்தை எழுப்பி எழுப்பி மலர்களா ஆகிட்டு இருக்கிறீங்க. தெய்வீக குணங்கள் நிறைந்த நறுமணமிக்க மலரா ஆகிட்டு இருக்கிறீங்க. பாபா மடியில உட்கார்ந்து இருக்கிறீங்க. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், ராஜ பாக்கியத்தை அடையிறதுக்காக இல்லையா. அப்பாவுக்கு பிறந்தாலே என்னாச்சு, அப்பாவுடைய சொத்து நமக்கு, அவர் கொடுக்கிற சொத்து ராஜ பாக்கியம். ஆனா எப்படி கொடுக்கிறாரு, அவருடைய வழிப்படி நடந்தால் உங்களுக்கு. சோ இறைவனுடைய குழந்தைன்றது அவருடைய வழிப்படி நீங்க நடக்கிறீங்களான்றத பொறுத்துதான். அவருடைய வழிப்படி நடந்து மாயை ஜெயிச்சீங்கன்னா நீங்க வென்றவர்கள், உலகமே உங்களுக்கு வந்துடும். 21 பிறவிக்கு தோத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. சோ இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு. சர்வ சக்திவான் பாபாவோடு புத்தியை இணைத்து சத்கதியா அடையறீங்க, அதாவது மாயை மீது வெற்றி அடையறீங்க. சோ மாயை வெல்றதுக்கு ஒரே வழி என்ன, வேதங்கள்ல பாத்தீங்கன்னா பார்வதி இந்த அவதாரம் அந்த அவதாரம், பார்வதி தான் போய் சண்டை பண்ணிருப்பாங்க சிவன் கம்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஒரு ஒரு தடையும் ஜெயிச்சுட்டு பார்வதி சொல்லுவாங்க, நான் ஜெயிக்கல, எனக்குள்ள இருக்கிற சிவன் என்றாருன்னு. இல்லையா, அப்ப ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறோம், புத்தினால இணைஞ்சு இருக்கிறோம். பாபா சார் மாயை மீது வெற்றி அடையிறீங்க. பாபா கிட்ட எந்த அளவுக்கு யோகம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாயை மீது வெற்றி அடைஞ்சு சத்கதி அதாவது சொர்க்கத்தை அடையிறீங்க. அப்படிதான் முந்தைய கல்பத்துல அடைஞ்சோம், 84 பிறவி எடுத்தோம். இப்ப நாடகம் முடியுது, மீண்டும் அடைய போறோம். லட்சுமி நாராயணன் பதவி அடைய போறோம். அவங்கள பார்க்கடல்ல காட்டுறாங்களா, அப்ப அந்த உலகம் எப்படி இருக்கும், நிர்விகார உலகம், நறுமணமிக்க, அதாவது தெய்வீக குணங்கள்ன்ற நறுமணமிக்க உலகம். சோ அதுதான் பார்க்கடல். இங்க இருக்கிறது விஷக்கடல், விகார கடல். ராதா கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் பொழுது ஊஞ்சல்ல அன்பா ஆட்டுவாங்களாம், ஏன்னா இவங்க சொர்க்கத்தின் இளவரசர்னு புரிஞ்சுக்குவாங்கன்ற. அப்ப இது பெரிய ரகசியம் தான். அப்ப எப்படி தெரியும், ஏன்னா சொர்க்கத்துல இந்த ஞானம் இருக்காது. சொர்க்கத்தின் இளவரசர்னு எப்படி தெரியும்? அப்ப சொர்க்கத்தின் இளவரசர் அவருன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் அவர் பிறக்கிறார் இல்லையா? அப்ப இந்த சங்கம் யுகத்திலேயே இது இது நடக்குது இல்லையா? இந்த ரகசியம் இப்ப கூட பிறந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்ப பிரம்மகுமாரிகள் கிட்டதான் அவங்க பிறந்திருப்பாங்க பிள்ளைகள் இல்லையா? சோ அதனாலதான் அவ்வளவு அன்பா வளர்க்கறாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பதினாறு கலைகள் நிரம்பியவர் ராமர் வந்து, பதினாலு கலை தான். அதே கிருஷ்ணர் தான் பதினாறு கலையில இருந்து பதினாலு கலையுடையவர் ஆகிறாருன்னு போட்டிருக்காங்க. ஆனா அது கிருஷ்ணரே தான் ராமர் ஆகிறாரா? ஆனா இந்த இடத்துல பார்த்தா அப்படியும் புரிஞ்சுக்கலாம். சோ அது தெரியல இல்லையா? முதல் கிருஷ்ணரே தான் முதல் ராமரா ஆகிறாருன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். தெரியல, கன்ஃபார்மா தெரியல. சரி, ஆனா அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய கோயில் விக்ரமாதித்தன் கட்டுறாரு அப்படின்னா, முதல் கோயில அவரு தான் கட்டுறாருன்னா, மிகப்பெரிய கோயில கட்டினா மிகப்பெரிய ராஜாவா அவரு தான் இருந்திருக்காரு. அப்ப மிகப்பெரிய ராஜாவா துவாபரயுக ஆரம்பத்துல அவர் இருக்கிறாருன்னா, திரேதாயுக ஆரம்பத்துல முதல் ராஜாவா அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். அப்ப பெரிய ராஜா அப்ப ராமர் தான். சோ அப்ப பார்த்தா அங்க இருக்கிற அத்தனை பேரும் இங்க அப்படியே ஆவாங்களான்றது தெரியாது. பட் இது வாய்ப்பு இருக்கு, அது கிருஷ்ணரை தான் சொல்ற. கிருஷ்ணரே தான் ராமர் ஆகிறாருன்னு சொல்லல, பட் பதினாறு கலையில இருந்தவர் பதினாலு கலையுடையவரா ஆகிறாருன்னு சொல்ற. அது ராமர்னு வச்சுக்கலாம் இல்லன்னு வச்சுக்கலாம், அது நமக்கு தெரியல. சரி, ஏன்னா மறுபிறவி எடுத்தாகணும் இல்ல, கிருஷ்ண கிருஷ்ணராவே இருந்துருவாரா? எல்லாரும் மறுபிறவி எடுத்து ஆகணும். ஆனா எல்லாரும் முழுசா 84 பிறவி எடுக்கிறாங்களான்னா கிடையாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவங்க எடுக்க மாட்டாங்க. தேவதா தர்மத்தை சார்ந்தவங்கள லேட்டா வந்தா எடுக்க மாட்டாங்க இல்லையா? பாபா கிட்ட இருந்து கண்டிப்பா நாம ஆஸ்தி அடையணும். அப்பாவை கொடுக்கற ஆஸ்தி குழந்தைங்க அடையணும் இல்ல, அவர் படைக்கிறதோ சொர்க்கம். அப்ப கண்டிப்பா சொர்க்கத்தின் எஜமானர் பதவியைத்தானே நம்மளுக்கு கொடுப்பாரு, சொர்க்கத்தின் எஜமானரா தானே நம்மளை மாத்துவாரு. அந்த தந்தை பரந்தாமத்துல வசிக்கிறாரு, நாமளும் அந்த பரந்தாமத்துல இருந்துதான் இங்க வந்திருக்கிறோம். அதனால பாபாவை அந்த இனிய வீரான பரந்தாமத்துல நல்ல விதத்துல நினைவு செய்யணும். நினைவு செய்ய செய்ய அமைதி கிடைக்கும், நினைவின் மூலமா தான் அமைதி கிடைக்கும். பரமாத்மாவோட எப்படி யோகம் வைக்கிறதுன்னு மனிதர்கள் கேக்குறாங்க, குழம்பி போறாங்க. ஆனா உங்களுக்கு எல்லா ஞானமும் இருக்குது, கிடைச்சிருச்சு. சோ தெரிஞ்சாதான் இத நினைக்க முடியும், புரியாம நினைக்க முடியாது. கொடுத்து நினைக்க வைக்கணும். நாம அப்படி அங்கதான் ஒளிப்புள்ளியா இருந்தோம், பாபா ஒளிப்புள்ளியா தான் இருந்தாரு அப்படின்னு நினைக்கணும். துக்கதாமும் சுகதாமத்தின் சங்கமத்துலதான் பாபா வர்றார். ஏதாவது துக்கத்தின் உச்சத்துக்கும் சுகத்தின் உச்சத்துக்கும் இடையில வர்றார், அதாவது இந்த சங்கம் இடத்துல. கழிவுத்துறை கடைசி நேரம் துக்கதாமம், சத்தியுகத்துடைய ஆரம்பம் தான் சுகதாமம். துக்கதாமத்தை மாத்தி சுகதாமத்துல நம்மள பாபா அமர்த்துவார். இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முக்கியமான விஷயம் என்னது, துக்கதாமத்துல இருந்து சுகதாமத்துக்கு பாபா அழைச்சிட்டு போறாரு, இதுதான் முக்கியமான விஷயம். சோ அதுக்கு பாபாவை நினைவு செஞ்சு அந்த சக்தியை அடையணும். சுகதாமத்துல துக்கம் இருக்காது, காரணம் துக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க அங்க இருக்க மாட்டாங்க. அப்ப இப்ப இந்த துக்கதாமத்துல எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் திருப்பி துக்கம் கொடுக்காம உங்களால எவ்வளவு தூரம் தாங்க முடியுது? அந்த அளவுக்கு அதிக பிறவி அங்க எடுத்துருங்க சொர்க்கத்துல. கொஞ்சம் தான் தாங்க முடியுதுன்னா கொஞ்சம் தான் அங்க எடுத்துங்க. சோ எல்லாமே இப்ப இந்த சங்கமத்துல பண்ற முயற்சியில இருக்குது. சோ இது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். துக்கதாமத்துல நடக்கிற துக்கத்துக்கு காரணம் நான் தான், என்னுடைய கடந்த ஜென்மத்து பாவ கணக்கு அப்படின்னு நீங்க அமைதியா ஏத்துக்கிறதுலதான் இருக்குது எல்லாம் இல்லையா. எவ்வளவு நாள் தப்பிச்சு தப்பிச்சு போக முடியும், ஏத்துக்கணும் இல்லையா. ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாகும். எந்த அளவுக்கு சீக்கிரமா டாக்டர் போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. லேட்டானா முன்னாடியே எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, இப்ப நோய் முத்திடுச்சுன்னுவாங்களே அந்த மாதிரி ஆயிடும். இந்த படிப்பு நாராயணனாக்கிற படிப்பு இருந்தாலும் தூய்மை இல்லாம யாராலையும் இத படிக்க முடியாது, இல்லையா படிக்க முடியாது. அதனால இங்க தூய்மையற்றவர்களை அமர்த்துறது கிடையாது. நீங்க அரை கல்பத்தின் மகா வியாதியஸ்தர்கள், மகா ரோகிகள் அப்படின்னு புரிய வைக்கணும். மாயை தான் உங்களை மகா ரோகியா மாத்திச்சு. அதனால முதல்ல பட்டியில வைக்கப்பட்டு குழந்தைகளாக நீங்க இப்ப ஒவ்வொருத்தருடைய தொழிலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மிகப்பெரிய வியாதின்றது இந்த ஞானம் புரியணும்னா இந்த வியாதி போகணும். குறிப்பா காமம்ன்ற வியாதி போகணும், தூய்மை ஆகணும். இல்ல டாக்டர் மருந்து கொடுக்கறாரு, நோய் தீரதுக்கு மருந்து கொடுக்கறாரு, அந்த நோய்க்கு காரணமான விஷயத்த அந்த பொருளை சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அதையும் பண்ணிக்கிட்ட மருந்து சாப்பிட்டா வேஸ்ட். அதே மாதிரிதான் இங்க பாபாவுடைய நினைவு மருந்து கூடவே காமம் இதெல்லாம் பண்ணக்கூடாத விஷயங்கள். சோ அதுல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு நீங்க புரிய வைக்கணும். அதுக்காக தான் தூய்மையற்றவர்களை இங்க உட்கார வைக்கிறது கிடையாது. மாயை மகா ரோகிய மாத்திடுச்சு. அதனால முதல்ல பட்டியில பாபா உட்கார வைக்கிறாரு. இப்ப நமக்கு இந்து தெய்வங்கள் தேவதைகள் அவங்களுடைய தொழிலும் தெரியும், பிரம்மா விஷ்ணு சங்கர் தொழிலும் தெரியும், சிவபாபாவுடைய தொழிலும் தெரியும். சிவன் கோயிலுக்கு போனா இந்த சிவத்தந்தை கதி சத்கதி கொடுக்கிற வள்ளல் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அனைத்தையும் விட பெரிய தீர்த்தஸ்தலம் இந்த பாரத பூமி. ஆனா கீதையில கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க, சிவபாபாவுடைய பேரை மறைச்சிட்டாங்க. சிவபாபா தான் வந்து எல்லோரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறாரு. மற்றபடி தண்ணி கங்கை ஒன்னும் பதித்த பாவனி கிடையாது, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறது கிடையாது. அது மலையிலிருந்து வருது. அத பதித்த பாவனின்னு எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு பேர் தான் கண்மூடித்தனம்னு சொல்லப்படுது. மனிதர்கள் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. மனித பிறவி மாதிரி கிடைத்தற்கரிய பிறவி வேற கிடையாதுன்னு பாடுறாங்க. உங்களுடைய பிறவிதான் உண்மையிலே இப்ப கிடைத்தற்கரியது. ஏன்னா இப்பத்தான் பாபா வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட ஜென்மம் எடுத்திருக்கிற இந்த பிறவிதான் உங்களுக்கு மதிப்பு மிக்க பிறவி. இந்த பிறவியின் மூலமா தான் தூய்மையாகி சொர்க்கத்தின் பாரதத்தை சொர்க்கம் மாத்துறீங்க, அந்த சொர்க்கத்தின் யஜமானன் ஆகிடுறீங்க. உண்மையிலே பெரிய தீர்த்த ஸ்தலம் எது? பாரதம். ஏன்னா இங்கதான் பாபா வர, உலகத்தை சொர்க்கமாக்குற வேலையை, மனுஷன தேவதை ஆக்குற வேலையை இந்த பாரத பூமியில வந்து சொல்றாரு. சோ அதனாலதான் இது உண்மையிலே பெரிய தீர்த்த ஸ்தலம். கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க கீதையில, கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. அப்ப பாருங்க, முஸ்லிம்கள் ஆயுட்காலத்துல ஒரு தடவையாவது மெக்காவுக்கு போனாதான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. அங்க போனீங்கன்னா சிவலிங்கத்தான் போய் முத்தம் கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு அவங்க தலைவர்கள்னால அல்லாஹ் உண்மையிலே வந்த பூமி பாரதம்னு கூட்டம் அப்படியே இங்க திரும்ப அந்த அதிசயம் எல்லாம் நடக்க போகுது. ஆனா கீதையில வந்து கிருஷ்ணர் பேரை போட்டாங்க, சிவன் பேரை மறைச்சு. சோ அதனால சிவனுடைய மகிமை மறைஞ்சு போயிருக்கு. ஆனா நமக்கு தெரியும், துக்கத்துல இருந்து விடுவிக்கிறார் பாபா. துக்கத்துக்கு காரணம் நீங்க செய்த பாவம், அந்த பாவத்தை கழுவக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறாரு. ஞான கங்கைய நம்மள மாத்துறாரு. தண்ணியின் கங்கையில குளிக்கிறதுனால யாரும் தூய்மையாக முடியாது. மலையில இருந்து வர்றது எப்படி உங்களை தூய்மையாக்கும்? அது கண்மூடித்தனம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஞான ஸ்நானம் தண்ணியில முக்கி அடிப்பாங்க, தண்ணிய தெளிப்பாங்க, அதுல எப்படி தூய்மையாக முடியும்? இருக்கிறதுல கிடைத்தற்கரிய பிறவி இந்த மானிட பிறவின்றாங்க. உண்மையிலே அது என்னது? இத மம்மா கூட சொல்லிருக்காங்களே, உண்மையிலே கிடைத்த நாம எப்பவுமே மனிதனா தான் பிறக்கிறோம். ஆனா கிடைத்தற்கரிய பிறவின்றது கடைசி ஜென்மம். பிராமணனா பிறக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான். ஏன்னா இதன் மூலமா தான் பாபாவுடைய ஞானம் கிடைத்து அதை ஃபாலோ பண்ணி தூய்மையாகி சுபாரதத்தையே சொர்க்கமாக்கும். அதனாலதான் உங்களுடைய மகிமை சிவசக்தி, சிவனும் சக்தியும் இணைந்து இருப்பவர்கள் பாரத மாதர்கள், வந்தே மாதரம் அப்படின்னு மகிமை பாடுது. சோ பாபா தூய்மையின் மூலமா தான் முழு உலகத்தின் தூய்மை ஆக்கிறார், பாரதத்தை மட்டும் கிடையாது. யாரெல்லாம் தூய்மையின் விரலை கொடுக்கிறாங்களோ, இப்ப பாருங்களாம், தூய்மையா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய உதவின்ற. ஏன்னா தூய்மையா இருக்கும் பொழுதுதான், இப்ப சென்டர்ல போய் ஏழு நாள் கோர்ஸ் கொடுக்கறாங்கல்ல, ஏழு நாள் கோர்ஸ் எடுக்கிறாங்க. சோ அதுவே ஒரு பட்டி மாதிரி தான். அப்பயே அங்க தூய்மையானவர்கள் இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அதுக்கான உதவி கிடைக்குது. தூய்மையா இருக்கக்கூடிய உதவி, அந்த சக்தி கிடைக்குது. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்க தூய்மையா ஆக்கணும்னா, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க தூய்மையா இருக்கிறதே அதுக்கு ஒரு பெரிய உதவிதான் இல்லையா? சோ யாரெல்லாம் தூய்மையா இருக்கிறாங்களோ, ஒரு பாபாவை மட்டும் நினைவு செஞ்சுட்டு மன்மனாபாவ நிலையில நிலைச்சு இருக்கிறாங்களோ, அவங்கதான் பாபாவுடைய உதவியாளர்கள். ஆனா இந்த மன்மனாபாவுடைய அர்த்தமே நம்ம தெரியாம இருந்திருக்கிறோம் எவ்வளவு நாளா. பாபா சொல்றாரு, இந்த பிரம்மா பாபாவு கூட இதோடைய அர்த்தம் இதுக்கு முன்னாடி தெரியாம போயிச்சு. மன்மனாபாவுக்கு என்ன அர்த்தம், வந்தே மாதரத்துக்கு என்ன அர்த்தம் இல்லையா? இப்ப பாபாவுடைய உதவியாளர்கள் உண்மையில யார? தூய்மை, தூய்மை பவ யோகி பவ, பவித்ர பவ யோகி பவ சொல்லுவாங்களா. தூய்மையா இருக்கிறது அதுவே ஒரு மிகப்பெரிய உதவின்ற, அதுதான் மிகப்பெரிய உதவி. ஏன்னா பஞ்ச தத்துவத்தையும் மாத்துறது அதுதான். பிரம்மா பாபா கூட இதை புரிஞ்சுக்கல இதுக்கு முன்னாடி. மன்மனாபாவ கீதையெல்லாம் படிச்சாரு, மன்மனாபாவுக்கு இறைவனை நினைக்கணும், தூய்மையா இருக்கணும்ன்றது தெரியல. நிறைய குரு எல்லாம் வச்சிருந்தாரு, நிறைய சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறாரு, இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியல, எந்த குருவுக்கும் தெரியல. அவருக்கே இல்லையா, நாராயணனா இருந்தவருக்கே தெரியலன்னா வேற யாருக்கு தெரியும்? அதனாலதான் பாபா வந்து சொல்றாரு, இப்ப என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுக்கு எல்லாமே நான் தான். என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுக்கு அனைத்துமாக நான் இருக்கிறேன். மேகுனா நான் இருக்கிறேன் இல்ல, யாம் இருக்க பயமே, உனக்கு எல்லாமாவும் நான் இருக்கிறேன், என்ன மட்டும் நினை. பைபிள் வருமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சோ அது எல்லாமே இப்ப பாபா கொடுக்கிறது, இப்ப கொடுக்கிறாரு அந்த கேரண்டி. என்ன மட்டும் நினைவு செய்ய, எல்லா உறவாகவும் என்ன கதி சத்கதி கொடுக்கிற வள்ளலாக இருக்கிறேன். நான் மட்டும்தான் கதி சத்கதி கொடுக்க முடியும். தூய்மையற்ற மனிதர்கள் எப்படி கொடுக்க முடியும்? எல்லாமே தூய்மையற்றவர்களாச்சு. இப்ப பிரம்மா மூலம் ஆஸ்தி அடையறதுக்காக சிவபாபா கிட்ட வந்திருக்கிறேன். இல்லையா, ஆஸ்தி அடையறதுக்காக வந்திருக்கோம் சிவபாபா முன்னாடி. இந்த நிச்சய புத்தி இல்லாம யாரும் இங்க வர முடியாது. ஒருவேளை வந்தாங்கன்னா அவங்க அசாந்தியை தான் பருப்பாங்க, அதனாலதான் அழிச்சிட்டு வராதிங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஒரு வருஷம் முரளி கேட்டு தூய்மையை தாரணை பண்ணாதான் அழிச்சிட்டு வரும். அப்ப ஏன்னா ஒரு வருஷம் தூய்மையா இருக்கிறான்னா பாபாவுடைய நினைவுல, சாரி, பாபா மேல உள்ள நிச்சய புத்தியில தான் இருக்க முடியும். இப்ப நிச்சய புத்தி அற்றவர்கள் இங்க வர முடியாது, வந்தா என்ன ஆகும்? அப்படி ஒருவேளை அழிச்சிட்டு வராங்க, புதுசா வந்த குழந்தை அழிச்சிட்டு வராங்க, என்ன வரும்? உங்களுக்கு பாபா வர்றாருன்னே தெரியாது. அப்ப என்ன, எதுக்கு இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம், இதெல்லாம் அநியாயமா இருக்குது, அப்படி அசாந்தி பரவ ஆரம்பிச்சு. நீங்க பாரதத்தை உயர்ந்த அமைதிக்கு கொண்டு செல்கிறீர்கள், இதுதான் புது பாரதத்தின் ஸ்தாபனையின் காரியம். அமைதியை ஸ்தாபனைப்பான் இல்லையா. மனிதர்கள் யாரும் இத பண்ண முடியாது. நீங்க கூட சிவபாபாவுடைய உதவியின் மூலமா தான் செஞ்சிட்டு இருக்கீங்க, தானா பண்ண முடியாது. சிவபாபாவுடைய உதவியின் மூலமா நீங்க பண்ணதுக்காக பாபா நமக்கு பரிசு கொடுக்கிறாரு, சொர்க்கத்தின் யஜமானன்ற பரிசு கொடுக்கிறாரு. அந்த மாதிரி தந்தையுடையவரா ஆன பிறகும் நிச்சய புத்தி உங்களுக்கு இல்லைன்னா மாயை ஒரேடியா சாப்பிட்டுடுது, விழுங்கிடுது. நல்லது. பாபாவுடைய ஆன பிறகும் நிச்சய புத்தி இல்லை அப்படின்னா மாயை ஒரேடியா சாப்பிட்டுடுது. நல்லது அப்படின்றது. நிச்சய புத்தி இருந்தாதான் உணவுல இருந்து, இனிமையான வார்த்தையில இருந்து, தூய்மையில இருந்து எல்லாமே கடைபிடிப்போம். அப்படி நிச்சய புத்தி இல்லைனால என்ன ஆயிடும், மாயை குழங்கிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மள பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். தாரணிக்கான முக்கிய